ஏசாயா 47 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தில், உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுது ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. மற்ற தேச மக்கள் நம்பிய காரியங்களினால் இஸ்ரவேல் மக்கள் கவரப்பட வேண்டாம் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களையும் எச்சரித்தார். ஆனால் அவரை நம்பி புத்திக்கும் ஞானத்திற்கும் ஏற்ற அவருடைய கற்பனைகளை பின்பற்றும்படி கூறினார். நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செடி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உபாகமம் 18 அதிகாரம் 13 15 வசனம். கவனிக்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயை போன்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து அறியப்பட்டார். அப்போஸ்தலர் 3:20-23 வசனம் வரைக்கும், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகளை எல்லாம் நிறைவேற்றி தீரும் காலம் வரும் அளவு பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல்லை கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். தேவனின் 10 கற்பனைகள். மோசேயின் காலத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் பயணித்த போது தேவன் அம்மக்களுக்கு 10 கற்பனைகளை அளித்தார். இந்த எளிய ஆனால் அதிக ஞானமுள்ள விதிகள் சர்வ வல்லமையுள்ள தேவனால் தனி மனிதர்கள், குடும்பங்கள் மற்றும் முழு தேசத்துக்கென அமைத்து கொடுக்கப்பட்டன. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்பொழுது அவைகளை அலட்சியம் செய்தார்களோ அப்பொழுது பயங்கரமான விளைவுகளால் துன்பப்பட்டார்கள். மேலும் இஸ்ரவேல் மக்களிடம் கூறியதாவது, யாத்திராகமம் 20 அதிகாரம் 1-17 வசனம் வரைக்கும் பார்க்கவும், உன்னை உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அடுத்ததாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிற்றுக்குள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. தேவனுடைய கற்பனையை இயேசு கிறிஸ்துவால் சுருக்கி கூறப்பட்டது. இஸ்ரவேலில் இருந்த அநேக மத தலைவர்கள் தேவனுடைய கற்பனையின் சிறு சிறு நுணுங்களை எல்லாம் முக்கியப்படுத்தி அவற்றில் ஊறி போகும் தவறை செய்தார்கள். ஆக மொத்தத்திலே கற்பனையின் உண்மையான அர்த்தத்தை விட்டுவிட்டார்கள். இயேசு வந்து சொல்லியும் செயலிலே கற்பனையின் உண்மையான அர்த்தத்தையும் செய்து காட்டின பொழுதும் அவர்கள் பயமுறுத்தப்பட்டது போன்ற உணர்ந்து கற்பனையை குறித்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவரை வகையாய் மாட்ட பார்த்தார்கள். மோசேயின் போதனைகளில் வல்லுனரான அவர்களில் ஒருவன் இயேசுவை சோதிக்க கீழ்கண்டவாறு கேட்டான், போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசிகளும் அடங்கி இருக்கிறது என்றார். மத்தேயு 22:35-40. மெய்யான நியாயத்தையும் அதாவது நீதி சமத்துவத்தையும் நாம் எப்படி கண்டு கொள்ளலாம்? அநியாயம் அல்லது சமமாக நடத்தப்படாமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இவ்வுலகில் எவ்வளவோ அநியாயங்கள் தண்டிக்கப்படாமலே போகின்றதே, இயலாத நிலை குறித்து நீ உணர்கிறாயா? நீ அனுபவித்த அந்நியாயங்களுக்கு பழிவாங்க ஆசைப்படுகிறாயா? சர்வ வல்லமையுள்ள தேவன் மக்களை குறித்து அதிகமாக அக்கறை கரிசனை கொள்கிறார். எல்லா மக்களும் நியாயமாகவும் சமமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. ஆகவே ஏன் நம் உலகம் அந்நியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் சமமற்ற நிலையாலும் நிறைந்திருக்கிறது? தேவன் ஏன் தமது வல்லமையை பயன்படுத்தி இந்த எல்லா அந்நியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சமமற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை? மெய்யான நியாயம் அதாவது நீதி மற்றும் சமத்துவத்தை இனி வருங்காலங்களில் நாம் அனுபவிக்க வழி ஒன்று உண்டா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. தேவனின் பதில்களை வேதாகமம் தருகிறது. யாத்திராகமம் 22:28 விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒதுக்காதிருப்பீர்களாக. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியட்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. உபாகமம் 27:19 பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகியவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்படுவான் என்பார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லப்படுவார்கள். லேவியராகமம் 19:15 நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முதாட்சிணியம் செய்யாமல் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நியாயம் பிறனுக்கு நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. மக்களை நியாயமாய் வழி நடத்தும்படி இஸ்ரவேலின் ராஜாக்களை தேவன் அறிவுறுத்தினார். அவர்கள் அநியாயம் நடத்தினால் அவருடைய நியாயம் தீர்ப்பை குறித்து எச்சரித்தார். எடுத்துக்காட்டாக 22:3-5 நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஓடுகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்கின்ற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் அவனும் அவன் ஊழியக்காரனும் அவன் ஜனமுமாக இந்த அரண்மனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களாகில் இந்த அரண்மனை பாழாய் போம் என்று என் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இவ்வுலகில் இருக்கும் அந்நியாயத்தை அவர் அறிவார். Amos 5:12 உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்று உங்கள் பாவங்கள் பலரென்று அறிவேன். நீதிமானை ஒதுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலின் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். Prasangi 5:8 ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்தேவன் காவலாளியாயிருக்கிறான். அவர்கள் மேல் உயர்த்தவர் ஒருவர் உண்டு. Esaiah 10:1-3 ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்ட பண்ணவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கு ஐயோ! விசாரிப்பின் நாளில் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள் என்று Esaiah 10:1-3 கூறுகிறது. நியாயத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வருவதற்காக தேவன் வாக்களிக்கிறார். ஆனால் நமக்கு பொறுமை தேவை பொறுமை. ஏனெனில் அவரின் நேரம் கணக்கு நம் நேர கணக்கு வித்தியாசமானவைகள். 2 பேதுரு 3:8-10 பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களாக. தாமதிக்கிறார் என்று